நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர் அம்பலவான பிள்ளை நிர்மலதாஸ்.
வணக்கம்.
கடந்த வாரம் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். அதன் நிறைவில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் இதே தலைப்பிலேயே நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று நான் அப்பொழுது எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களோ?
அப்படி நானும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த சம்பவங்கள் மிகவும் விரைவாக மாற்றம் அடைந்து வருகின்றன. அந்த ரீதியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
கூகுள், ஃபேஸ்புக் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஊடக நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தி அல்லது ஒரு ஒப்பந்தத்துடன் தான் செய்திகளை, ஆஸ்திரேலிய செய்திகளாக இருக்கட்டும் அல்லது எந்த செய்தியாக இருக்கட்டும், அவர்களது தளங்களில் பதிவிடலாம் என்ற சட்டம் இப்பொழுது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது புதிதாக மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா?
சட்டத்தின் பெரிய மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் அந்த சட்டத்தை எவ்வாறு அரசாங்கம் அணுகப் போகிறது என்ற ஒரு விதிமுறைகள் இருந்தன. அதாவது சட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்துள்ள அரசாங்கத்துக்கான அதிகாரங்களை பாவித்து இந்த தகவல் பரிமாற்றல் சந்தையில் ஏற்படும் அதிகார வித்தியாசங்களை எவ்வாறு சமத்துவமாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிக்கான சில விதிமுறைகள் அங்கு இருக்கின்றன. அவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் இந்த ஃபேஸ்புக் நிறுவனத்தின் நலத்தின் காரணமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இந்த சட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஃபேஸ்புக் இதேவேளை தன்னிச்சையாகவோ அல்லது இந்த சட்டம் காரணமாகவோ சில உடன்படிக்கைக்கு அரசாங்கத்துடன் வந்திருக்கிறார்கள். அதை பற்றி நேயர்களுக்கு சற்று விளக்கமாக கூறுவீர்களா?
ஆமாம். இந்த ஃபேஸ்புக்கின் முதலாவது அரசாங்கம் நோக்கிய அழுத்தம் வந்து அவர்கள் இந்த சட்டத்தின் விதிமுறைகளை எவ்வாறு அரசாங்கம் அமல்படுத்த போகின்றது என்றொரு சில தவறான நோக்கங்களும் இருந்திருக்கலாம். அதே நேரம் அரசாங்கமும் இவர்கள் ஏற்கனவே உடன்பாட்டுக்கு வராத காரணத்தால் அரசாங்கமும் மிகவும் திடமாக நாம் இப்படித்தான் செய்ய போகிறோம் என்றொரு தன்னிச்சையான நோக்கில் அரசாங்கம் சென்று கொண்டிருந்தது. அந்த ரீதியில் ஃபேஸ்புக் வந்து ஒரு மிகவும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்பு அரசாங்கம் அவர்களுடனான பேச்சுவார்த்தையில் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. என்ன மாதிரியான இணக்கம் என்றால், ஃபேஸ்புக் ஏற்கனவே பல செய்தி நிறுவனங்களுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருந்தால் அரசாங்கம் ஃபேஸ்புக் என்ற நிறுவனத்தை அந்த சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தீர்மானிப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதை அரசாங்கம் விளக்கப்படுத்தியிருக்கிறது. அந்த விதிமுறையில் உள்ள சொற்களும் மாற்றப்பட்டுள்ளன. இரண்டாவது, ஒரு நிறுவனம் தகவல் பரிமாற்றல் சமூக வலைத்தளமாக இருந்து கொண்டு தகவல் பரிமாறுதலை செய்து வருகிறது, தம்முடைய சேவைகள் இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான பரிகாரத்தை செய்தி நிறுவனங்களுக்கு அளிக்காமல் தொடர்ந்து இருக்குமானால் இந்த சட்டத்து விதிமுறைகளின்படி அவர்கள் அந்த நிறுவனத்தை, நீங்கள் இந்த சட்டத்திற்குள் வருகிறீர்கள், எனவே நாம் அந்த சட்டத்திற்குள்ளுடைய விதிமுறைகளை அமல்படுத்த இருக்கிறோம் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார்கள். அதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக இருந்தன. அதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது, ஒரு அமைச்சரிடமிருந்தான எச்சரிக்கை வரும்பொழுது அந்த சமூக வலைத்தளத்து அமைப்பு வந்து தான் தீர்மானிக்க முடியும், இனிமேல் நான் இந்த செய்தியை பரிமாற்றம் செய்ய போவதில்லை, அதற்கான தகவல் பரிமாற்றல் செய்பவர்களை எனது வலைத்தளத்திலிருந்து நீக்க முடியும் என்ற தீர்மானத்தை எடுக்குமானால் அந்த அமைச்சர் அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கடந்த வாரம் ஃபேஸ்புக் நிறுவனம் செய்த அழுத்தம் போல அவர்கள் மீண்டும் செய்யலாம், அவருக்கான அந்த சக்தி இருக்கிறது, இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு அதற்கு இணைந்து போய்விட்டு திரும்பி ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் அவர்கள் திரும்பி அதற்கு வெளியாக போகலாம் என்ற ஒரு விதிமுறையும் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மற்றது, அவர்கள் அமைச்சரின் கட்டளைக்கு உட்பட அவர்கள் அந்த சட்டத்துக்குள் கொண்டு வரப்படும் பொழுது அவர்களுக்கு அவகாசம் வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 மாத காலத்துக்குள் அவர்கள் அந்த உடன்படிக்கைகளை மேற்கொள்ளலாம். அவர்கள் உடன்படிக்கையை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் 2 மாதங்களுக்கு பின்புதான் அரசாங்கம் அந்த இன்ன தீர்வை திணிப்பதற்கான அந்த அமல்படுத்துவதற்கான சக்தியை எடுத்துக்கொள்ளும். எனவே இந்த மாற்றங்கள் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு அதிகப்படியான கால அவக்கேடையும் அவர்கள் தன்னிச்சையாக இயங்குவதற்கான ஒரு இதையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் விரும்புவார்களானால் இந்த தகவல் பரிமாற்றும் சேவையை நிறுத்திவிட்டு இந்த சட்டத்திலிருந்து விலத்திக் கொள்ளலாம், அதற்கான ஏற்பாடுகள் அந்த விதிமுறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களைத்தான் 2 பேரும் இணக்கம் கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு மேலான தகவல்கள் வெளிக்கொணரப்பில்லை.
ஆரம்பத்திலே கூறியிருந்தார்கள் அரச நிதியுடன் இயங்கும் ஊடக நிறுவனங்களான ஏபிசி, எஸ்பிஎஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த சட்டத்திற்குள் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று, ஆனால் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் போல் படுகிறது.
ஆமாம், இந்த சட்டத்தின் உருவாக்கத்தின் பொழுது ஆரம்பத்தில் அப்படியான தகவல்கள் வந்திருந்த பொழுதும், ஆனால் சட்டத்தின் எந்த ஒரு இடத்திலும் அப்படியொரு தவிர்ப்பு செய்யப்படவில்லை. அதாவது பொது நிதிகளுடன் செயற்படும் செய்தி நிறுவனங்களை விலக்கி வைக்கப்படவில்லை. காரணம், அவர்களும் மிகவும் முக்கியமான ஒரு சேவையை அளித்து வருவார்கள். அவர்களின் தகவல்களையும் அதிகப்படியான நம்பிக்கையுடன் பரிமாறுதல் செய்யப்படுகின்றன. எனவே அவர்களுக்கும் இந்த தகவல் பரிமாற்றல் சந்தையில் ஒரு சமத்துவமான இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சரியான படியம் என்றே நான் கருதுகிறேன். எனவே அதனால் அவர்கள் விலக்கப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்தில் சமூக வலைத்தளங்களோ அல்லது கூகுள், ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு உடன்பாடு தெரிவிக்கவில்லை. இப்படியான சட்டத்துக்கு அவர்கள் உடன்பாடு தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அதிகப்படியான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அந்த ரீதியில் அரசாங்கம் மிகவும் திடகாத்திரமாக அவர்களையும் இணைத்திருக்கலாம் என நான் நினைக்கின்றேன். இதுவரையில் நான் அறிந்த வரையில் அதை அவர்களை சட்டத்திலிருந்து விலக்குவதற்கான எந்த விதமான கருத்தையும் அரசாங்க தரப்பினரிடமிருந்து நாங்கள் பார்க்கவில்லை. சிலரின் கருத்தின்படி பொதுநல நிதிகளுடன் இயங்கும் ஏபிசி, எஸ்பிஎஸ் போன்ற செய்தி நிறுவனங்கள் இப்படி இந்த வருமானத்தை நோக்கிய பயணத்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கும் அரசாங்க நிதிக்கும் இடையிலான தொடர்புகள் பாதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தும் இருந்து வருகின்றது. ஆனால் அவர்களின் சேவை செய்தி பரிமாற்றலை தகவல் பரிமாற்றல் சந்தையில் ஒரு முக்கியமான பங்காளர்களாக கருதும் பொழுது அவர்களும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் சரியான பரிகாரம் செய்யப்படுவது அது சரியான முறை என்றே நான் கருதுகிறேன்.
எஸ்பிஎஸ் தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். அதில் நாம் செய்தி பகிர்வுகளை கடந்த வாரம் முடக்கியிருந்த ஃபேஸ்புக் நிறுவனம் அது குறித்த தனது நிலைப்பாட்டில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது குறித்து பேராசிரியர் அம்பலவானப்பிள்ளை, நிர்மலதாஸ் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். பொது கருத்துக்களை பற்றி நீங்கள் கூறும்போது இன்னொரு கருத்து உலாவுகிறது. எப்படி என்றால், மீடியா கோப் போன்ற பெரிய ஊடக நிறுவனங்கள் தான் இந்த சட்டத்தின் மூலம் அதிக லாபம் அடைய போகின்றன என்று, அதை பற்றி என்ன சொல்வீர்கள்?
இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். என்னென்றால், அதிக காலமாக ஒரு நிறுவனம் மட்டுமே இந்த செய்தி பரிமாற்றல் நிறுவனங்களின் மிகவும் அதிகாரம் கொண்ட, மிகவும் சக்தி கொண்ட, வலிமை கொண்ட ஒரு நிறுவனமாக செயற்பட்டு வருவதை பலரும் சொல்லுவார்கள். இந்த ரீதியில் அந்த நிறுவனம் மிகவும் அதிகப்படியான செய்தி தகவல் பரிமாற்றம் இது தளங்களை வைத்திருப்பதால் இந்த உடன்பாடுகள் மூலம் அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானம் வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கட்டாயம் நடந்து செய்யும். என் காரணம், அவர்கள் மிகவும் ஒரு வலிமையான நிலையில் இருக்கிறார்கள் தற்பொழுது. ஆனால் அடிப்படை நோக்கங்கள் எல்லாருக்கும் ஒரு சமத்துவமான தகவல் பரிமாற சந்தையை உருவாக்கும் என்ற நோக்குடன் இது பல கட்சிகளினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு முயற்சி. ஆனால் போகும் காலகட்டத்தில் அதில் அதிகப்படியான லாபத்தை பெறுபவர்கள் இந்த பெரிய அளவில் இயங்கும் செய்தி நிறுவனங்களும், தூரதேசங்களில் அல்லது கிராமப்புறங்களில் இயங்கி வரும் சிறிய செய்தி நிறுவனங்கள் எவ்வளவுக்கு இதன் மூலம் நன்மை பெறப்போகின்றது. காரணம், அவர்களை எவ்வாறு இந்த நிறுவனங்கள் அணுகப் போகின்றன என்பதிலும் ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கின்றது. ஆனால் சட்ட ரீதியாக அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்கள் பார்த்தீர்களானால் எல்லா அமைப்புகளையும் உள்வாங்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறை சாத்தியத்தில் நீங்கள் சொல்வது போல அது இந்த நிறுவனத்திற்கு அதிகப்படியான வருமானங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. அதே நேரம் சில பேர் கருகிறார்கள், காரணம் ஏன் இந்த அரசாங்கம் தற்பொழுது இதை மிகவும் மும்முரமாக செய்து வருகிறது என்பது. அதற்கு இன்னொரு காரணம், இது ஒரு அதிகப்படியாக தேர்தல் வரப்போகிற ஒரு காலமாக இருக்கலாம். எனவே அரசாங்கம் இதில் தனது திடகாத்திரமான செயற்பாடை காட்ட துணிகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கின்றது.
கடந்த வாரம் நாங்கள் பேசும் பொழுது இதை எப்படி அவர்கள் செய்தார்கள் என்ற தொழில்நுட்ப பின்னணியை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது இந்த செய்தி பகிர்வுகளை அடையாளம் கண்டு அவர்கள் வைத்திருந்ததால் அனைத்து செய்திகளையும், அது உண்மையான செய்தியாக இருக்கட்டும் அல்லது தகவல் பரிமாற்றமாக இருக்கட்டும், அது செய்தி என்ற காரணத்தினால் அவை அகற்றப்பட்டது என்று கூறியிருந்தீர்கள். நேற்று ஃபேஸ்புக் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது, நேற்றிலிருந்து 48 மணி நேரத்திற்குள் அனைத்து செய்திகளையும் மீள்பிரசுரித்து விடுவோம் அல்லது இந்த தடையை அகற்றி விடுவோம் என்று. அப்படி அகற்றினால் பழைய பதிவுகளும் மீண்டும் திரும்ப வருமா?
ஃபேஸ்புக் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த கணனிகளை கொண்ட ஒரு நிறுவனம். எனவே இது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. அவர்கள் அந்த நேரத்தில் உள்ள எல்லா விதமான சேவைகளையும் அந்த நேரத்தில் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டுதான் அதை எடுத்திருப்பார்கள். எனவே அவர்கள் இந்த தடையை நீக்கும் பொழுது அநேகமான செய்தி நிறுவன தகவல் பரிமாற்றங்கள் மீண்டும் பழையபடியே மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு அதுக்கான சக்தி இருக்கின்றது. ஒரு காரணம், அவர்கள் நீக்குவதற்கு உடனடியாக செய்தவர்கள், ஆனால் அந்த தடையை மீண்டும் மாற்றி அவர்களுக்கான தகவல் பரிமாற்றலுக்கான சக்தியை உருவாக்குவதில் சில நாட்கள் எடுப்பது எதிர்பார்க்கக்கூடிய விடயம். காரணம், அவர்கள் இந்த விடயங்களை அவர்கள் சரியாக பாதுகாக்க வேண்டும். எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அவர்களது பழைய பதிவுகளுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டானதா அல்லாவிட்டால் அதற்கான மாற்றங்களை அவர்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை யோசித்து தான் அமலுக்கு கொண்டு வந்த தடையை அவர்கள் நிவர்த்தி செய்ய முடியும். அதனால் தான் சில நாட்கள் எடுக்கும் என்று சொன்னார்களோ தெரியவில்லை. காரணம், அவர்கள் தகவல் பரிமாற்றலுக்கான தடையை நீக்கப் போவது என்று அறிவித்திருந்தும் இன்னும் முழுமையாக அவை மாற்றப்படவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்.
சில ஊடகங்கள் மக்களிடம் கருத்து கேட்டபொழுது தாம் ஃபேஸ்புக் ஊடாகத்தான் செய்திகளை பார்த்து வருவதாகவும் அதன் ஊடாகத்தான் தெரிந்து கொள்வதாகவும் கூறியிருந்தார்கள். தரவுகளை எடுத்து பார்த்தால் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஃபேஸ்புக் பகிர்ந்த செய்திகளை பார்த்தவர்களின் எண்ணிக்கையின் 80% 18ஆம் தேதி குறைந்திருக்கிறது. இப்படி ஃபேஸ்புக்கை மட்டும் மக்கள் செய்திக்காக நம்பியிருப்பது சரியானதா? கடந்த வார நிகழ்ச்சிகளினால் மக்களில் மாற்றம் ஏற்படுமா?
ஆமாம், இது ஒரு முக்கியமான இது வந்து உண்மையிலே எமக்கு இந்த வலைத்தளங்களுடன் உள்ள சக்தி, மறைந்திருக்கும் சக்தி எமக்கு வெளிக்கொணர பண்ணப்பட்டுள்ளது. அவர்கள் இதை சொல்லுவார்கள் ஒரு நெட்வொர்க் எஃபெக்ட் என்று. அதாவது ஃபேஸ்புக்கின் சக்தியை நாம் எல்லோரும் அங்கு இணைந்திருப்பது தான். அது கூகுளிடம் இல்லை. கூகுள் ஒரு வலைத்தளம், நாம் அங்கு போய் எமக்கு தேவைப்படும் தகவல்களை தேடும் பொழுதுதான் நாம் கூகுளை பரிமாறுகிறோம். கூகுள் நிறுவனமும் ஃபேஸ்புக் போன்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வர முயன்ற போதும் அவ்வளவு பிரசித்தி பெறவில்லை. ஆனால் ஃபேஸ்புக் இன்று அந்த சந்தையில் தனி நிறுவனமாக அந்த தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள ஒரே ஒரு சேவையாக மாறி மக்கள் எல்லாரையும் இணைத்து நிற்கின்றது. எனவே அவர்களுக்கு மிகவும் அதிகப்படியான வலிமை சக்தி இந்த சந்தையில் ஏற்பட்டுள்ளது என்பதை இது எடுத்து காட்டியுள்ளது. எனவே மக்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். காரணம், அவர்களுடைய நண்பர்களுடையோ அல்லது குடும்பத்தினுடைய தொடர்பு கொள்ள போகும் பொழுது செய்திகளும் அங்கே வருகின்றன. எனவே அதை பார்க்கிறார்கள். அவர்கள் கட்டாயம் செய்தியை பார்ப்பதற்காகத்தான் ஃபேஸ்புக்கு போனார்கள் என்று சொல்ல முடியாது. அங்கு எல்லாம் நடக்கிறபடியால் அங்கு செய்தியும் வந்தால் அதை அங்கேயே பார்த்துவிட்டு போய்விடுவார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ஃபேஸ்புக் மிகவும் அதிகப்படியான சக்தியை கொண்டுள்ள ஒரு நிறுவனம். அது மக்களின் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சேவையாக மாறி வருகிறது. இந்த ரீதியில் அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு சேவையும் இதுவரை இல்லை. சீனாவை தவிர மற்ற நாடுகளில் அப்படியான ஒரு சேவை இல்லை. இந்த ரீதியில் ஃபேஸ்புக் போன்ற அமைப்புகளுக்கு மிகவும் அதிகப்படியான ஒரு வலிமை இருப்பதை அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறபடியால் தான் அவர்கள் பேச்சுவார்த்தை செய்து அவர்களோட இணக்கங்களும் கண்டிருக்கிறார்கள். காரணம், உண்மையில் இந்த நடவடிக்கை ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்குமே தமது முகங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு இணக்கமாகத்தான் நாம் கருத வேண்டும். ஆனால் ஃபேஸ்புக் நிறுவனமும் தான் எதிர்பார்த்த அளவு இந்த விடயம் இருக்க போவது என்பதை விட அவர்கள் அனைவரும் ஃபேஸ்புக் எடுத்த முடிவு பிழையானது என்ற சுட்டிக்காட்டினதை எட்டு அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே எதிர்காலத்திலாவது ஃபேஸ்புக் கொஞ்சம் தனது நடத்தைகளில் மாற்றம் செய்யுமா என்று தெரியவில்லை. அப்படி செய்யாவிட்டால் இதை போன்ற அல்ல இதைவிட வித்தியாசமான ஒரு சேவையை உருவாக்குவதற்கான முனைப்பில் பலர் முயல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
மிக்க நன்றி பேராசிரியர் அம்பலவான பிள்ளை நிர்மலதாஸ், மிக அழகாக தெளிவாக விளக்கினீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில், அது ஃபேஸ்புக்காக இல்லாமல் இருக்கும் என்று நம்புகிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.